Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are going to consider the book of Isaiah as we go through the Bible.
வேதாகமம் முழுவதும் இந்த தொடரிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we are now at chapter 3.
இப்பொழுது நாம் மூன்றாம் அதிகாரத்திலே வந்திருக்கிறோம்.
Isaiah chapter 3 verse 16 to 26.
ஏசாயா மூன்றாம் அதிகாரம் 16 லிருந்து 26 வரை.
We saw something of the strong way in which Isaiah rebukes sin.
மிகவும் கடுமையான வார்த்தைகளினாலே பாவத்தை கடிந்து கொள்கிறதை நாம்
பார்த்தோம். Without the fear of any man,
எந்த மனிதனுக்கும் பயப்படாமல்
rebukes the leaders.
அங்கு உள்ள தலைவர்களையும் பிரபுக்களையும் கடிந்து கொள்கிறான்.
And now he rebukes the women.
இப்பொழுது அவன் அங்கே உள்ள ஸ்திரீகளை கடிந்து கொள்கிறான்.
In verse 16, the daughters of Zion are proud and walk with heads held high in seductive eyes.
சியோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்க்கிறார்கள்.
And he criticizes them for all their verse 18 anklets and headbands and ornaments and earrings and bracelets and veils and all that.
Inge avarudaiya aabaranangalaagiya silambugal suttigal preechittaakkugal aarangal astakadangal ivulai vimarsikkirar.
Look at the number of things he mentions.
எவ்வளவு காரியங்களை அங்கே
headdresses verse 20
20ஆம் வசனத்திலே
சிறபூஷ 21 finger rings and nose rings
மோதிரங்களையும் மூக்குத்திகளும்
and verse 23 even hand mirrors and undergarments
கண்ணாடிகளையும் சல்லாக்களையும்
and veils
குல்லாக்கள்
so here we see how the Lord was looking at the way these daughters of Zion were dressing
சியோன் குமாரத்திகள் எப்படி ஆடை அணிகிறார்கள் என்பதையும் தேவன் பார்க்கிறார்
You may say, does God watch the way we dress?
நாம் ஆடை அணிகிற விதத்தை தேவன் கவனிக்கிறார் என்று
கேட்கலாம். Well, read this passage and look at the detail which he looks at.
இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள் எவ்வளவு நுணுக்கங்களை இங்கே கொடுத்திருக்கிறார்.
Now, if some preacher were to preach about all these things today,
ஒரு பிரசங்கியார் இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பிரசங்கிப்பாரேயானால்
they'd accuse him of being worried about little things.
என்ன சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் இவர் குறை கண்டுபிடிக்கிறார் என்று சொல்லி அவரை விமர்சிப்பார்.
Imagine talking about earrings and ankle chains and things like that.
மூக்குத்தி கம்மல் இவைகளெல்லாம் இங்கே பேசுகிறார் என்று எண்ணி பாருங்கள்.
But that's what God told him to speak about.
இதைத்தான் தேவன் பேச முடியாய் சொன்னார்.
He says instead of all these things the Lord is going to judge you and it's going to be you're going to look ugly instead of beautiful.
இந்த காரியங்களுக்காக உன்னை தேவன் நியாயந்திருப்பார் இனிமேல் நீ அழகாக்கு பதிலாக கருகி போவதில் இருக்கும் என்று சொல்கிறார்.
And you can imagine how angry the women of Isaiah's day became on hearing such preaching.
இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டு ஏசாயாவின் நாட்களில் உள்ள அந்த ஸ்திரீகள் எவ்வளவு ஏசாயாவின் மேல் கோபப்பட்டிருப்பார்கள்.
Just like sisters today would get angry if they were accused of such things.
இன்றைக்குள்ள சகோதரிகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது அவர்கள் கோபப்படுவார்கள் அதுபோலதான்.
And those days they must have encouraged their husbands to kill this prophet, get rid of him.
அந்த நாட்களிலே தங்களுடைய புருஷனை பார்த்து எப்படியாவது இந்த தீர்க்கதரிசியை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி இருந்திருப்பார்கள்.
God can find very few who will faithfully speak what he speaks.
தேவன் பேசுகிற காரியத்தை உண்மையாய் பேசக்கூடியவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்.
And speak it with compassion.
மனதுருக்கத்தோடு கூட பேசுகிறவர்கள்.
In chapter 4, verse 2, Jesus is called the branch of the Lord.
And
this speaks of the time when the kingdom of Jesus will be established on this earth. But what is going to take place literally on the earth is already taking place spiritually in the church.
நாம் நிஜமாக இந்த பூமியிலே நடக்க போகிற காரியங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நடந்து கொண்டிருக்கிறது.
Verse 4, the Lord has already washed away the filth of the daughters of Zion.
சியோன் குமாரத்தினுடைய அழுக்கை ஏற்கனவே தேவன் கழுவிவிட்டார்.
When he describes the filth of the daughters of Zion in chapter 3 verse 16 onwards.
மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சியோன் குமாரத்தினுடைய அழுக்குகள் எல்லாம் சொல்லும்போது
here we see that his aim is to wash it all away.
இங்கே பார்க்கிறோம் அவருடைய நோக்கமே அவைகளெல்லாம் கழுவுவது.
With the spirit of judgment and the spirit of burning.
நியாயத்தீர்ப்பின் ஆவி சுட்டெரிப்பின் ஆவியினாலே அவர் சுத்திகரிக்க முடியாது.
So the spirit of the world is burnt out and driven out of the church.
உலகத்தின் ஆவியானது எரிக்கப்பட்டு சபையை விட்டு நீக்கப்பட்டு விட்டது.
Then it says everyone in Zion verse who remains in Zion verse 3 will be called holy.
நான்காம் வசனத்திலே சியோனில் மீதியா இருக்கிறவர் எல்லாரும் பரிசுத்தர் என்று என்ன சொல்லப்படுவார்கள்.
That's God's will.
இதுதான் தேவனுடைய சித்தம்.
That we are holy the way we dress and the way we behave and the way we do everything. Is in holiness.
நாம் உடை உடுத்துகிற விதம் நாம் நடந்து கொள்கிற விதம் எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
And then it says here in chapter 4 and verse 5.
நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
There'll be a brightness of a flaming fire at night and over all the glory will be a canopy.
இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவர்கள் எல்லாம் மந்திரத்திலே அதற்கு மேலே ஒரு காவல் உண்டாயிருக்கும்.
That means the fire of God will be in the church.
அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய அக்னி சபையின் மீது இருக்கும்.
But the outward appearance of the church to the world, there'll be a reproach.
ஆனால் சபையினுடைய வெளிப்பிரகாரமான தோற்றம் அந்த உலகத்துக்கு நிந்தையைப் போல காணப்படும்.
In chapter 5,
ஐந்தாம் அதிகாரம்,
Isaiah continues to condemn the people of Jerusalem and Judah for their sins.
எருசலேம் யூதா மக்களே அவருடைய பாவங்களுக்காக அவர் குற்றம் சாட்டி பேசுகிறார்.
Everything he says is true.
அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் மெய்தான்.
He pronounces a curse on 6 groups of people in chapter 5.
ஐந்தாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆறு கூட்ட மக்கள் மீது சாபத்தை சொல்கிறார்.
From verse 8 to 23.
எட்டாம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை.
Particularly on those who exploit poor people.
குறிப்பாக ஏழை மக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறவர்கள்.
Real estate people who buy up all the property at high prices so poor people find no place to stay.
அங்கே நிலம் விற்கிறவர்கள் வாங்குகிறவர்கள் விலையை ஏற்றி விடுகிறார்கள். ஏழை மக்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் போய்விடுகிறது.
That's in verse 8.
இது எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
And those who spend their time in sensual drinking and partying and earthly pleasures.
குடித்து வெறித்து பூமிக்குரிய சிற்றின்பங்களை அனுபவித்து நேரத்தை வீணாக்குகிறவர்கள்.
And those who keep on living in sin and defying God as it were to punish them.
பாவம் செய்து கொண்டே இருந்து தேவனங்களை தண்டிப்பார் என்று தேவனை நிந்திக்கிறவர்கள்.
Those who modify God's law so that evil is called good now.
நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லத்தக்கதாக தேவனுடைய பிரமாணங்களை சற்று மாற்றுகிறவர்கள்.
And those who are proud of their own cleverness.
தங்களுடைய புத்திசாலித்தனத்தை குறித்து பெருமை உள்ளவர்கள்.
And those who take bribes to condemn innocent people.
அறியாதவர்களை அப்பாவிகளை குற்றப்படுத்த முடியாத லஞ்சமாக.
He pronounces a woe on all these people.
இவர்கள் எல்லாருக்கும் ஐயோ என்று சொல்கிறார்.
That God will humble all of you one day.
ஒரு நாளில் தேவன் எல்லாரையும் தாழ்த்துவார்.
And then in chapter 6.
ஆறாம் அதிகாரம்.
Which is the central chapter of this first section.
இந்த முதல் பகுதியிலே உள்ளதான மத்திய பொருள்.
Isaiah sees a vision of the Lord that humbles him.
ஏசாயா தேவனை குறித்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறான் அது அவனை தாழ்த்துகிறது.
You find now he's not saying woe on anybody else, he's saying woe is me.
இப்பொழுது மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசி இப்பொழுது எனக்கு ஐயோ என்று சொல்கிறான்.
See, here is a person who is not only speaking God's word to others, he's judging himself.
இங்கே ஒரு நபர் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறது மட்டுமல்லாமல் தன்னையே நியாயந்திருக்கிறவனாயும் இருக்கிறான்.
I'm always suspicious of a prophet who only says woe to other people and never says woe is me.
ஒரு எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லிக்கொண்டு தனக்கு ஐயோ என்று சொல்லாத தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தேகம் வருகிறது.
That's not a true prophet.
அவன் மெய்யான தீர்க்கதரிசி அல்ல.
True prophet will also say woe is me.
ஐயோ நான் அதமானே என்று சொல்லுவான் மெய்யான தீர்க்கதரிசி.
Like the apostle Paul said, oh wretched man that I am.
நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் சொன்னது போல.
That's what we see in chapter 6.
இதை தான் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
In chapter 6 we see that in the year that King Uzziah died,
உசியா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே
Isaiah saw the Lord sitting on a throne.
ஏசாயா உன்னதமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான்.
When we studied the book of Kings and Chronicles, we saw that Uzziah died because of his pride.
ராஜாக்கள் நாளாகம புத்தகத்தை படிக்கும் பொழுது உசியா ராஜா அவனுடைய பெருமையினாலே மரித்தான் என்று வாசிக்கிறோம்.
He, because God blessed him, he was proud.
அவனை தேவன் ஆசீர்வதித்தபடியினாலே அவன் பெருமையடைந்து விட்டான்.
He decided to act as a priest also.
அவன் ஒரு ஆசாரணியை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான்.
He became a leper.
அவன் ஒரு குஷ்டரோகியாய் மாறிவிட்டான்.
The king who had started very well in the beginning.
ஆரம்பத்திலே மிகவும் செம்மையாய் ஆரம்பித்த ஒரு ராஜா.
Finally ended up so badly.
கடைசியாக மிக மோசமான நிலையிலே தன் வாழ்க்கையை
முடித்தான். Isaiah thought of that when Uzziah died as a leper.
உசியா ஒரு குஷ்டரோகியாய் இருந்து மரித்தான்.
He must have thought he was a good man who ended up like this.
ஏசாயா எண்ணி பார்த்திருந்திருப்பான் நல்ல மனிதனாக இருந்தானே இப்படி ஒரு வாழ்க்கை முடிந்துவிட்டது.
So even if I see some good people today, where will they end up like finally?
இப்பொழுதும் நான் சில நல்ல மக்களை பார்த்தாலும் கூட அவர்கள் முடிக்கும் பொழுது எங்கே முடிவடைவார்கள் என்று தெரியவில்லை.
He was concerned.
ஆகவே அவனுக்குள்ளாக ஒரு கரிசனை வந்தது.
And then the Lord showed him a vision of himself.
தன்னை குறித்து தான் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார்.
And he sees the Lord sitting on a throne.
அங்கே தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார்.
And all the angelic beings who are called seraphs worshiping him.
அங்கே சேராபின்கள் எல்லாரும் தேவனை துதிக்கிறார்கள்.
How do they worship him?
அவர்கள் எப்படி
தேவனை துதிக்கிறார்கள்? They had 6 wings, with 4 they covered their bodies and with 2 they flew.
ஆறு சட்டைகள் இருக்கிறது, நான்கு சட்டைகளினாலே தங்களுடைய உடல்களை மூடிக்கொண்டு இரண்டு சட்டைகளிலே பறந்து தேவனை துதிக்கிறார்கள்.
That means 4 wings to worship God and 2 wings to serve God.
இரண்டு இறக்கைகளினாலே அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள், நான்கு இறக்கைகளினாலே ஆராதிக்கிறார்கள்.
Jesus said the Father is seeking for people to worship him in spirit and truth.
ஆவிலே உண்மையிலே ஆராதிக்கிற ஜனங்களுக்காக தேவன் தேடுகிறார் என்று இயேசு சொல்கிறார்.
Jesus told the devil, you must worship God first before you serve him.
நீ ஊழியம் செய்வதற்கு முன்பாக நீ அவருக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று இயேசு பிசாசு.
But not only that we must worship God and then serve him.
நாம் தேவனை ஆராதித்து அதற்கு பிறகு ஊழியம் செய்வது மட்டுமல்ல.
We must worship God more than we serve him.
நாம் அவருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் அதிகமாக அவருக்கு ஆராதனை
செய்வோம்.
இங்கே நாம் என்ன
பார்க்கோம்? Four wings to worship and only two wings to serve.
இரண்டு ரக்கைகளினாலே தான் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், நான்கு ரக்கைகளினாலே ஆராதிக்கிறார்கள்.
Worship is more than thanksgiving and praise.
ஆராதனை என்பது துதி செலுத்துதலுக்கும் நன்றி செலுத்துதலுக்கும் அதிகமான ஒன்று.
It means a surrender of everything.
எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற ஒரு காரியம்.
Letting everything be burnt up like the burnt offering in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகனையைப் போல எல்லாமே எரிந்து விடட்டும் என்று சொல்லுகிற காரியம்.
Acknowledging him as Lord of Lords and King of Kings.
அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தா என்று நாம் அறிக்கையிடுகிறது.
These seraphs who had never sinned in their life.
இந்த சேராபின்கள் ஒரு காலம் பாவம் செய்யவில்லை.
They still could not look at God.
ஆனாலும் அவர்களாலே தேவனை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை.
How arrogant we are if we think that just we have confessed a few sins we can look into God's face.
ஒரு சில பாவங்களை அறிக்கையிட்டபடினாலே நாம் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியும் என்று எண்ணுவது எவ்வளவு அகந்தையா இருக்கிறது.
Let me tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
That even if you cleanse away all your known sins, you have still cleansed only 10% of your life.
நீங்கள் அறிந்திருக்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து 10% தான் நீங்கள் சுத்தமாக
இருக்கிறீர்கள். How is that?
அது எப்படி என்று கேட்கலாம்.
பிகாஸ் வி கேன் சி ஓன்லி 10% ஆஃப் அவர் செல்ஸ்.
நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து 10% மட்டுமே நம்மை பார்க்க முடியும்.
90% ஆஃப் அவர் லைஃப் வி கான்ட் சி.
நம்முடைய வாழ்க்கையின் 90% நாம் பார்க்க முடியாது.
ராங் ஆட்டிட்யூட்ஸ், ராங் மோட்டிவ்ஸ், சோ மெனி திங்ஸ் வி டோன்ட் ஹேவ் லைட் ஆன்.
தவறான நோக்கம், தவறான மனப்பான்மை, இதிலே நமக்கு வெளிச்சமே இல்லை.
தட் 90% இஸ் நாட் ஃபுல் ஆஃப் ஹோலினஸ், இட்ஸ் ஃபுல் ஆஃப் சின்.
அந்த 90% பார்க்காத சதவீதமானது அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, ஒழிய பரிசுத்தமா இல்லை.
சம்டைம்ஸ் காட் கிவ்ஸ் அஸ் எ கிளிம்ப்ஸ் ஆஃப் தட் அண்ட் வி சே லைக் பால், ஓ ரெச்சட் மேன் தட் ஐ அம், ஹவ் வில் ஐ எவர் பி ஃப்ரீ ஃப்ரம் சின்.
அதிலே உள்ள ஒரு சிறு காட்சியை தேவன் நமக்கு காண்பிக்கும் பொழுது, ஐயோ பவுலை போல நாம் சொல்கிறோம் நிர்பந்தமான மனுஷன் என்று.
In 1 Timothy 6 and verse 16.
1 Timothy 6:16 le vasikkira.
The Bible says that God dwells in a light that nobody can approach.
Oruvarum serakkudada ulile vaasam unnugira devan nammudaiya devan endru vasikkira.
See, we mustn't think of God's holiness as the highest level we can reach of holiness.
Devudaiya parisuttham than nam adaiya pogura parisuttathinudaiya unnatha nilai endru nam enna kudada.
Say we are sinners in the beginning.
ஆரம்பத்தில் நாம் பாவிகளாக
இருக்கிறோம். Cleanse ourselves, cleanse ourselves, cleanse ourselves. Even if a time came when you cleansed yourself, even from that 90% which you can't see, and cleansed your total being.
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சுத்திகரித்துக் கொண்டு நீங்கள் காணாத அந்த 90% சுத்திகரித்துக் கொண்டாலும் கூட.
And you cleanse everything of sin that is in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்திலேயும் சுத்திகரித்துக் கொண்டாலும் கூட.
That's still not the holiness of God.
அதுவும் இன்னும் தேவனுடைய பரிசுத்தத்தை அடையவில்லை.
The holiness of God is at another level altogether.
தேவனுடைய பரிசுத்தம் என்பதே வேறு ஒரு நிலையிலே இருக்கிறது.
I mean, it's like if you train a dog.
ஒரு நாயை நீங்கள் பயிற்சி கொடுக்கிறீர்கள்.
And you train it many clever things you can train a dog or a monkey.
ஒரு நாய்க்கோ அல்லது குரங்குக்கோ பலவிதமான காரியங்களை நீங்கள் நன்றாக பயிற்சி கொடுக்க முடியும்.
And it comes to a very great height.
அது நல்ல பயிற்சி பெற்று ஒரு உயரத்தை வந்து
அடைகிறது.
ஆனாலும் ஒரு மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது மனிதன் வேறொரு தளத்தில்
நின்று
பரிசுத்தமும் அப்படித்தான்.
Because whatever holiness we may have, it's a created thing.
நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தமும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியம்
தான். God's holiness is uncreated.
தேவனுடைய பரிசுத்தம் என்பது சிருஷ்டிக்கப்படாத
ஒரு. He is a creator.
அவர் சிருஷ்டிகர்.
So don't ever think lightly of God's holiness.
ஆகவே தேவனுடைய பரிசுத்தத்தை ஒரு காலம் எளிதா எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
We can never get there apart from the blood and the righteousness of Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயும் அவருடைய நீதியினாலும் அன்றி அங்கே நாம் போகவே முடியாது.
Even when we talk about victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் என்று பேசினாலும் கூட.
It's only this 10% of our life.
அது நம்முடைய ஜீவத்தினுடைய 10%
தான். The sad thing is that believers are not even bothered to cleanse that 10% of their life.
துக்கமான விஷயம் என்னவென்றால் அந்த 10%-ஐ கூட தங்களை சுத்திகரித்துக் கொள்ள விருப்பமில்லாத விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
If God has given me victory, it's only in that 10%.
எனக்கு தேவன் வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த 10%-இல் தான்.
I can't see the other 90%. How can I get victory in an area where I can't see?
அந்த மீதி உள்ள 90%-ஐ நான் பார்க்கவே முடியாது. பார்க்காத பகுதிகளில் எப்படி நான் வெற்றி பெற முடியும்?
I can't get 100% in 10th standard if I am still only in 2nd standard.
இரண்டாம் வகுப்பில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். 10th வகுப்பில் எப்படி 100% மார்க்
பெற முடியும்? I can only get in my 2nd standard level.
இரண்டாம் வகுப்பு நிலையிலே தான் நான் பாஸ் பண்ண முடியும், மார்க் வாங்க முடியும்.
So here is God's holiness.
ஆகவே இங்கே தேவனுடைய
பரிசுத்தம். The seraphs say holy, holy, holy.
சேராபின்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று
they say the whole earth is full of his glory.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
What does that mean?
அவருடைய பொருள் என்ன?
When you look at the whole earth, does it look full of his glory?
பூமியை பார்க்கும்போது அவருடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கிறதா?
They are speaking prophetically.
அவர்கள் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்கள்.
Yeah, one day the whole earth will be full of his glory.
ஒரு நாளிலே பூமி முழுதுமாய் அவருடைய மகிமையால்
நிரம்பும். And even now we see God is in control of everything and makes everything work for his good.
இன்றைக்கும் கூட தேவன் சகலவற்றையும் கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் நன்மைக்கென்று நடத்துகிறார்.
And when Isaiah sees this level of holiness,
ஏசாயா இவ்விதமான பரிசுத்தத்தின் நிலையை பார்க்கும்போது,
he gets so convicted.
அவர் எவ்வளவு உணர்ச்சி
God, I'm such a wretched man.
ஆண்டவரே, நான் இவ்வளவு நிர்பந்தமான
மனிதன். He is mainly convicted about the way he speaks.
குறிப்பாக அவர் பேசுகிற விதத்தை குறித்து உணர்வடைகிறார்.
He's not an adulterer or a thief.
ஏசாயா ஒரு விபச்சாரக்காரனோ திருடனோ அல்ல.
He's convicted about little things which other people are not even convicted about.
மற்ற ஜனங்கள் உணர்த்தப்படாத சிறு சிறு காரியங்களிலே இவர் உணர்த்தப்படுகிறார்.
About his speech.
அவருடைய பேச்சை குறித்து.
It's not holy enough.
அது இன்னும் பரிசுத்தம் இல்லை.
As soon as he confesses it.
அதை அறிக்கையிட்ட உடனே
an angel takes a pair of tongs and touches Isaiah's lips.
ஒரு தூதன் அங்கே அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு இயேசுவின் உதடை தொடுகிறான்.
It's very wonderful to see that.
இதை பார்ப்பது அருமையாக
இருக்கிறது. That the fire on the altar which the angel cannot touch can touch a human being.
அங்கே பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை ஒரு தூதன் தொட முடியவில்லை, ஆனால் மனிதன் தொட முடிகிறது.
See, the angel has to take it with a pair of tongs, it says in verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த தூதன் அவன் ஒரு குரடை எடுத்துக்கொண்டுதான் அந்த நெருப்பை எடுக்கிறான், கையினால் தொட முடியவில்லை.
It's too hot for him.
அவனுக்கு அதை தொடுவதற்கு சூடாக இருக்கிறது.
Touch a human being's lips.
ஆனால் அவன் அந்த குரட்டால் மனிதனுடைய அந்த அக்னி தழலை வைத்து மனிதனுடைய உதரை தொடுகிறான்.
Man can receive an anointing which no angel can receive.
மனிதன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எந்த ஒரு தூதனும் அந்த அபிஷேகத்தை
பெற்றுக்கொள்ள முடியும். Man can have a fire from God which no angel can touch.
எந்த ஒரு தூதனும் தொட முடியாத அந்த அக்னியை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்.
He is not only cleansed, he is anointed.
அவன் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டவன் மட்டுமல்ல அபிஷேகம்
பண்ணப்பட்டவன். The fire cleanses him and anoints him.
அந்த நெருப்பு அவனை சுத்திகரித்து அவனை அபிஷேகிக்கிறது.
And then
அதற்கு பிறகு
he hears a voice.
ஒரு சத்தம் கேட்கிறது.
Who will go for us? Verse 8.
எட்டாம் வசனத்தில் என் காரியமாய் யார் போவான் என்று கேட்கிறார்.
God will not send a man who is not cleansed and not anointed.
சுத்திகரிக்கப்படாத அபிஷேகம் பண்ணப்படாத எந்த ஒரு மனிதனையும் தேவன் ஊழியத்திற்கு அனுப்ப மாட்டார்.
But as soon as he is cleansed and anointed,
அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட உடனே,
even then he won't send him unless the man is says here I am, I'm ready to go.
அப்பொழுதும் கூட இதோ இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சொல்லும் வரை தேவன் அவனை அனுப்ப மாட்டார்.
God doesn't force people to go and serve him.
தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லை.
He may send you to a difficult place.
ஒருவேளை கஷ்டமான ஒரு இடத்திற்கு உங்களை ஊழியம்
செய்ய, you can't say Lord I want to go where I feel like going.
ஆண்டவரே நான் போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்ல முடியாது.
Even when you join the army won't send you where you like to go.
நீங்கள் பட்டாளத்திலே சேர்ந்தால் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு அவர்கள் அனுப்புவார்கள் என்று
நினைக்க. You may go where you don't like to go.
உங்களுக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு அவர்கள் வேலை மாற்றம் கொடுத்து அனுப்புவார்கள்.
I remember the years I was in the military, I was sometimes posted in a ship where I didn't like to go.
நான் இந்த கப்பற்படையில் இருந்த பொழுது எனக்கு விரும்பாத கப்பலிலே எனக்கு வேலையை போட்டார்கள், நான் போக வேண்டியதாக இருந்தது.
Isaiah said, here am I, send me.
இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும்படி
ஏசாயா. And then the Lord gave him a commission.
அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார்.
Go and here is the message you have to give to the people.
ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திதான் நீ போய் சொல் என்று சொல்கிறார்.
You keep on listening but you don't perceive, verse 9.
ஒன்பதாம் வசனத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உணராமல் இருக்கிறீர்கள்.
It wasn't a very easy message he had to give.
அவன் கொடுக்க வேண்டிய செய்தி எளிதான ஒரு செய்தி அல்ல.
It was a hard message.
கடினமான ஒரு செய்தி.
But he was anointed.
ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டான்.
And God sent him.
தேவன் அவனை அனுப்புகிறார்.
The important thing that every servant of God must know is that my God has sent me.
என் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார் என்கிற காரியத்தை ஒவ்வொரு தேவ ஊழியனும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம்.
We must know that we didn't go out to serve God on our own initiative.
நாமாகவே ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுக்கு ஊழியம் செய்ய நாம் போகவில்லை.
So what do we see here?
இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்?
First of all, Isaiah sees a vision of God.
முதலாவது ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை
பார்க்கிறார். Then a vision of himself.
தன்னை குறித்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறார்.
A vision of the grace that forgives him.
அவனை மன்னிக்கக்கூடிய கிருபையின் தரிசனத்தை பார்க்கிறார்.
And of the anointing that can equip him.
அவனுக்கு தகுதிப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறார்.
And a vision of the service to which God calls him.
தேவன் அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்ததான தரிசனத்தையும்
பார்க்கிறார். And then finally a vision of the fruit that will remain from his service.
கடைசியாக அவனுடைய ஊழியத்தின் மூலமாய் வரக்கூடிய பலனையும் தரிசனமாய்
பார்க்கிறார். He says in verse 9 to 13.
9 முதல் 13.
Lord of these people, I won't listen to you.
இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்.
But verse 13, there'll be a remnant.
ஆனாலும் மீந்து இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் உண்டு.
A tenth portion of people.
பத்தில் ஒரு பங்கு ஜனம்.
Like the stump of a tree that's been cut down.
வெட்டி போடப்பட்ட மரத்தினுடைய அடிமரம் இருப்பது போல.
And from that the tree will grow again.
அதிலிருந்து ஒரு மரம் முளைக்கும்.
So that's what we see here.
இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Then in chapter 7,
ஏழாம் அதிகாரம்,
we have a very lovely verse.
அருமையான ஒரு வசனம் இருக்கிறது.
Verse 14.
14ஆம் வசனம்.
Where you know the Lord spoke to King Ahaz and said, do you want a sign?
ஆகாசின்றதிலே தேவன் பேசி உனக்கு ஒரு அடையாளம் வேண்டும்.
Verse 11.
11ஆம் அதிகாரம் வசனம்.
And I said, I will not ask. I won't test the Lord.
And
he says, I'll give you a sign. Ahaz was the king of Judah. He was a grandson of Uzziah. And the sign he says is, a virgin, verse 14, will conceive and will bear a son and will call his name Emmanuel.
இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
That's quoted in Matthew 1:23.
இதே வசனம் மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
As referring to the birth of Jesus Christ.
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கக்கூடியதான ஒரு தீர்க்க தரிசனம்.
And then in chapter 8.
8 அதிகாரம்.
We have another very lovely verse.
இன்னும் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது.
This is a time when a lot of people in Israel were terrified.
இப்பொழுது இஸ்ரவேலில் அநேகர் பயந்திருக்கிறார்கள்.
Because so many armies had joined together to fight against them.
இவர்களுக்கு விரோதமாய் சண்டை போடும்படியாக பல சேனைகள் ஒன்றாக சேர்ந்து.
This is a very relevant word for us in India today.
இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற நமக்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு
வார்த்தை. Where so many anti-Christian forces joined together to fight against God's people in our land.
நம்முடைய தேசத்திலே அநேக அந்திகிறிஸ்துக்களினுடைய குழுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போரிடுகிறது.
What does the Lord say to such people?
அப்படிப்பட்டவர்களுக்கு தேவர் என்ன சொல்கிறார்?
You must not fear what they are afraid of.
அவர்கள் எதற்கு பயப்படுகிறார்களோ அதற்கு நீ பயப்படக்கூடாது.
The Lord must be your fear.
தேவனே 13 வசனம், கர்த்தரே உனக்கு பயமாயிருப்பாராக.
And the Living Bible paraphrases this verse like this.
Living Bible என்கிறதான வேத மொழிபெயர்ப்பில் இப்படி பார்க்கிறோம்.
If you fear God, you need fear nothing else.
தேவனுக்கு நீங்கள் பயந்தால் வேறு ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை.
This verse has strengthened me for many, many years.
இந்த வசனம் அநேக ஆண்டுகளாக என்னை பலப்படுத்தியிருக்கிறது.
The Lord gave it to me more than 25 years ago.
25 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
And it has encouraged me to fear one person, and that is God.
இது என்னை ஒரு நபருக்கு பயப்பட முடியாத உற்சாகப்படுத்தியது, அதுதான்.
Jesus also said, don't be afraid of those who can kill your bodies.
உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாத.
Fear only God who can destroy your soul and body.
So,
Old Testament and New Testament, the emphasis is, let him be your fear.
பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி அவரே உங்களுக்கு பயமா இருப்பார்.
If you fear God,
நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால்,
you need fear nothing else.
நீங்கள் வேறு ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை.
Isaiah 8 and verse 18 is another very lovely verse which is quoted in the New Testament.
8th adhigaram 18th vasanam idu arumiyana vasanam idum pudhiya erpaatle sollapattirukkirathu.
It says in verse 18, behold, I and the children whom the Lord has given me are for signs and wonders in Israel.
நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம்.
Isaiah was one of those rare prophets whose wife was also a prophetess.
ஏசாயா தீர்க்கதரிசி அபூர்வமான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். ஏனென்றால் அவருடைய மனைவியும் தீர்க்கதரிசியா இருந்தார்.
Says in Isaiah 8 verse 3.
ஏசாயா 8 அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்கிறோம்.
He married a prophetess and he had children through that prophetess.
ஒரு தீர்க்கதரிசியானவளை அவன் திருமணம் செய்து அவன் மூலமாக குமாரன் பிறக்கிறான்.
Those his children were given special names by God. Each of those names had a meaning.
அவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த பெயர்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு.
And Isaiah named them according to what God told him to name them.
தேவன் எப்படி பெயரிட்டு சொன்னாரோ அதுபோலவே ஏசாயா பெயரிட்டான்.
He was such an obedient prophet.
அவன் அவ்வளவு கீழ்ப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியா
இருந்தார். Says in verse 3, the Lord told him, call your first son Mahar Shalal Hashbaz.
மகேர் சலால் அஷ்பாஸ் என்று முதல் பையனுக்கு பெயரிடு என்று சொல்கிறார்.
Imagine giving a child a name like that.
ஒரு பையனுக்கு இப்படிப்பட்ட பெயரை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
He said, sure, I'll give that.
கண்டிப்பாக நான் இந்த பெயரை கொடுக்கிறேன் என்று சொன்னான்.
He was such an obedient man, Isaiah.
Yes, he அவ்வளவு கீழ்ப்படுகிற மனிதனாக இருந்தான்.
And he had other children.
பிறகு மற்ற பிள்ளைகளும் பிறந்தார்.
The Lord gave names to them.
அவர்களுக்கும் தேவன் பெயரை கொடுத்தார்.
And he says, I and my children, verse 18, are for signs and wonders for the Lord of hosts who dwells in Zion.
நானும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பிள்ளைகளும் சீயோனிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம்.
This verse is quoted in Hebrews 2:13 as referring to Jesus and the church.
இந்த வசனத்தை எபிரேயர் 2:13 இல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவும் சபையும் குறித்து சொல்கிறது.
Here I am and the children the Lord has given me.
இங்கே நானும் தேவரீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இயேசு சொல்கிறார்.
That's us.
அது நாம் தான்.
And I believe all of us who are parents should be able to say that one day when we stand in heaven.
பெற்றோரா இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு நாளிலே பரலோகத்தில் நிற்கும் பொழுது இதை நாம் சொல்ல வேண்டும்.
That we can stand before the Lord and say,
தேவனுக்கு முன்பாக நாம் நின்று,
Lord, here I am.
ஆண்டவர் இதோ இங்கே இருக்கிறேன்.
And here are the children you gave me. They are all here in heaven.
நீர் எனக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளும் இங்கே பரலோகத்தில் இருக்கிறார்.
I hope that will be true in your life.
உங்களுடைய ஜீவிதத்தில் இது மெய்யா
இருக்கும் என்று நம்புகிறேன். God wants it to be true.
தேவன் இது மெய்யா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
We must bring up our children to be signs and wonders in this world.
இந்த உலகத்திலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க முடியாக நம்முடைய பிள்ளைகளை
வளர்க்க வேண்டும். In the sense that they live with eternity's values in view.
அவருடைய பொருள் என்னவென்றால் நித்தியத்தினுடைய மதிப்பீடுகளை வைத்துக் கொண்டு
வாழ வேண்டும். And they don't live for the things of this earth.
இந்த கடந்து போகக்கூடிய இந்த உலகத்தின் காரியங்களுக்காக வாழக்கூடிய.
They are different from the other children.
மற்ற பிள்ளைகளை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்.
That as they grow up their values are different from all the other children in the world.
நம்முடைய பிள்ளைகள் வளர வளர மற்ற உலகத்தின் பிள்ளைகளை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய மதிப்பீடுகள் வித்தியாசமானதாக இருக்க
வேண்டும். Their primary aim in life is to be a witness for Christ.
அவருடைய பிரதான நோக்கமே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும்.
So may God help you and me.
உங்களுக்கும் எனக்கும் தேவன்
உதவி செய்வார். To bring up our children like that.
நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்கும்படி உதவி செய்வார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we are now in the book of Isaiah.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த தொடரிலே இப்பொழுது நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின்
And we are at chapter 9.
நாம் இப்பொழுது 9 அதிகாரத்தில்
இருக்கோம். Chapter 9 verse 6 and 7 we have another prophecy concerning Jesus Christ.
9 அதிகாரம் 6 7 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இன்னொரு தீர்க்கதரிசனம்.
A child will be born to us.
நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார்.
And that's referring to Jesus.
அது இயேசுவை குறிக்கிறது.
And the government will rest on his shoulder.
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்.
That's a wonderful verse to remember whenever we face problems.
நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய நன்மை அருமை.
Don't shoulder the problems which Jesus is supposed to shoulder.
இயேசு தான் அந்த பிரச்சனையை தோளிலே சுமக்க வேண்டும், நீங்கள் சுமக்க தேவையில்லை.
Remember in all our ministry the government will be on his shoulder and not on ours.
நம்முடைய எல்லா ஊழியங்களிலேயும் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் தான் இருக்கும், நம்முடைய தோளிலே இல்லை.
When I face problems in our churches this is what I have said.
நம்முடைய எங்களுடைய சபைகளிலே பிரச்சனைகளை சந்தித்திருக்கும் பொழுது இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
Or with my children.
ஆண்டவரே,
these are not my children, these are not my churches.
இவைகள் எல்லாம் என்னுடைய சபைகள் அல்ல, இவைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அல்ல.
You will carry that government on your shoulder.
ஆண்டவரே, நீர் உம்முடைய தோளிலே இந்த ஆளுகையை சுமக்க வேண்டும்.
And I see wonderfully how the Lord solves those problems.
தேவன் அற்புதமாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்திருக்கிறார்.
Also verse 2 of Isaiah 9 speaks of something that happened later on in Jesus ministry when he was 30 years old.
இயேசு 30 வயதா இருக்கும் பொழுது அவருடைய ஊழியத்தில் நடந்த காரியங்களை இந்த இரண்டாம் வசனத்திலே
நாம் பார்க்கிறோம். When he went to the areas of Zebulun and Naphtali, it's fulfilled in Matthew 4:16.
செபுலோன் நப்தலி போன்ற பகுதிகளுக்கு போகும்பொழுது மத்தேயு 4:16 இந்த வசனம் நிறைவேறுகிறது.
And when verse 6 when Jesus is called the eternal father, it doesn't mean he and the father are confused.
நித்திய பிதா என்று ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவுக்கும் இவருக்கும் நாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம்.
That's not the meaning here.
இங்கே அதுவல்ல அதனுடைய பொருள்.
Jesus is not the father, he is the son.
இயேசு கிறிஸ்து பிதா அல்ல, அவர் குமாரன்.
Here it means the father of eternity.
நித்தியத்தின் பிதா என்றுதான் இதனுடைய பொருள்.
And Jesus is as eternal as the Father. It's not referring to God the Father here.
இது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்படவில்லை. அவர் நித்தியத்தின் பிதா என்றால் அவரும் நித்தியமானவர் என்று பொருள்.
Jesus is the mighty God and the Father of eternity.
வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா இயேசு
என்று சொல்லப்படுகிறது. And the Prince of
Peace. சமாதான பிரபு.
People who have a doubt about the deity of Christ, it's so clear here in verse 6.
இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வ தன்மையை குறித்து சந்தேகிக்கிறவர்களுக்கு இங்கே நல்ல ஒரு வசனம் இருக்கு.
In chapter 10 we read about the destruction of Assyria, which was the world's greatest superpower at that time.
அந்த நாட்களிலே உலகத்திலே இருக்கக்கூடிய வல்லரசாகிய அசிரியா அழிக்கப்படுகிறதை 10 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
And a picture of the Antichrist.
அந்திகிறிஸ்துடைய ஒரு படத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம்.
And the yoke will be destroyed through the anointing, it says here.
அபிஷேகத்தினாலே அடிமைத்தனத்தின் நுகம்
முறிக்கப்படும். Verse 27.
27 வசனத்திலே.
We break the yoke of the enemy through the anointing of God.
தேவனுடைய அபிஷேகத்தினாலே சாத்தானுடைய நுகத்தை நாம் முறிக்க
முடியும். Then in chapter 11 we read about the kingdom of Christ.
11 அதிகாரத்திலே இயேசுவினுடைய ராஜ்யத்தை.
The lion will lie down with the lamb.
அங்கே சிங்கம் ஆட்டுக்குட்டியோடு கூட படுத்து.
As we read in verse 6 to 9.
6 லிருந்து 9 வரை.
And a little child will be the leader.
ஒரு சிறு குழந்தை எல்லாவரையும் நடத்துவான்.
That's how it's going to be in that final kingdom.
அந்த கடைசி ராஜ்யத்தில் அப்படித்தான் இருக்கும்.
In verses 2 and 3 verse 2 we read about the sevenfold holy spirit that will rest upon Jesus Christ.
இரண்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது தங்குகிறதான பரிசுத்த ஆவியானுடைய ஏழு விதமான காரியங்களை நாம் இங்கே
பார்க்கிறோம். And the fear of the Lord that he would have would ensure verse 3 that he will not judge by what his eyes see or his make a decision by what his ears hear.
கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு இருக்கும், அதனாலே அவர் தம் கண் கண்டபடி ஞாயிற்றுக்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும்
இருப்பார். That's the mark of a godly man.
ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம்.
He hears something, he doesn't pass a judgment.
ஒன்றை கேள்விப்படும் பொழுதே ஞாயிற்றுக்க மாட்டான்.
See something, he still doesn't pass the judgment.
ஒன்றை பார்க்கும் பொழுதும் கூட ஞாயிற்றுக்க மாட்டான்.
No, he says, I want to hear God. What's God trying to say to me?
தேவன் என்ன சொல்கிறார் என்று நான் கேட்க போகிறேன் என்று
சொல்றார். So this is very important for us to remember this verse at all times.
ஆகவே எல்லா நேரங்களிலேயும் இந்த வார்த்தையை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நல்லது.
The spirit of God would make Jesus quick of scent in the fear of God, like a dog picks up a scent.
கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும், எப்படி ஒரு நாய் வாசனையை உடனே கண்டுபிடிக்கிறது அது போல.
Then in chapter 12,
12 அதிகாரம்,
we read here in verse 2, God is my salvation and I will trust and not be afraid.
தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன்.
Chapters 13 to 23 are prophecies concerning many nations in the Middle East.
13ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை அங்கே மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள பல நாடுகளை குறித்ததான தீர்க்க தரிசனம்.
And then follows 12 chapters full of prophecies of judgment and blessing up to chapter 35.
அதற்கு பிறகு 12 அதிகாரம் 35ஆம் அதிகாரம் வரை நியாய தீர்ப்பு நிறைந்ததான ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது.
Chapter 13 is about the fall of Babylon.
13ஆம் அதிகாரம் பாபிலோனுடைய
வீழ்ச்சி. Babylon was not even a world power at that time.
அந்த நாட்களிலே பாபிலோன் இன்னும் வல்லரசாய் மாறவில்லை.
Assyria was the world power.
அசிரியா தான் அப்பொழுது.
But Isaiah is prophesying about a Babylon that's going to come up as a world power and then be destroyed.
அதற்கு பிறகு வல்லரசாக எழும்பக்கூடிய பாபிலோன், அதற்கு பிறகு அதனுடைய அழிவு, இதை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார்.
And in Isaiah 14,
ஏசாயா 14ஆம் அதிகாரம்,
he takes up a taunt, verse 4, against the king of Babylon.
பாபிலோன் ராஜாவின் மேல் அவன் ஒரு வாக்கியத்தை சொல்கிறான்.
And in the process,
அப்படி சொல்லும் பொழுது,
he speaks about the devil.
பிசாசை குறித்தும் பேசுகிறான்.
Which means the devil was really the king ruling over Babylon.
அந்த பிசாசு தான் உண்மையாலுமே பாபிலோனை அரசாளக்கூடியதான ராஜா.
And here, he speaks here in verse 12 about the star of the morning that has fallen from heaven.
12ஆம் வசனத்தில் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி வானத்திலிருந்து விழுந்தாயே என்று சொல்கிறார்.
And in the King James version, the word Lucifer is used here.
King James மொழிபெயர்ப்பிலே லூசிபர் என்கிற வார்த்தை இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டது.
Not actually there in the Hebrew.
எபிரேய பாஷையில்
இல்லை. But because that has been used in the King James version, a lot of people refer to the devil as Lucifer.
இந்த கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பிலே லூசிபர் என்கிற பதம் வருகிறதுனாலே அநேகர் பிசாசுக்கு லூசிபர்
பயன்படுத்த. It only means a shining one.
ஆனால் இங்கே அது பிரகாசிக்கிற ஒன்று என்கிற அர்த்தத்தில் வருகிறது.
And there we see about how Satan fell and became the devil.
அங்கே பிசாசு எப்படி கீழே விழுந்து பிசாசாய் மாறினான் என்பதை நாம் பார்க்கிறோம்.
Notice what he says.
அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள்.
The five I wills of Satan in verse 13 and 14.
13 14 வசனங்களிலே நான் என்று ஐந்து முறை சொல்கிறார்.
It's important to see this.
இதை பார்ப்பது முக்கியம்.
This is the origin of sin in the universe.
இந்த அண்ட சராசரத்திலே பாவம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது.
Sin originated in man, in the human race, in Genesis 3.
மனித வர்க்கத்திலே பாவம் ஆரம்பித்தது ஆதியாகமம் 3.
Long before that, it originated in the universe.
அண்ட சராசரத்திலே பாவம் உண்டானது.
In a perfect world,
ஒரு பூரணமான ஒரு உலகத்திலே,
just after Genesis 1:1.
ஆதியாகமம் 1:1க்கு பிறகு,
before verse 2,
இரண்டாம் வசனத்துக்கு முன்பு.
In fact, this is what caused the earth to become like as described in verse 2.
இந்த சம்பவம் தான் அந்த இரண்டாம் அதிகார வசனத்திலே உள்ளதான பூமியின் நிலை குறைந்து கிடப்பதற்கு காரணம்.
What happened?
என்ன நடந்தது?
A created being said, I will.
ஒரு உண்டாக்கப்பட்ட வஸ்து நான் என்று சொன்னான்.
I will do this.
நான் இதை செய்வேன்.
I will ascend to heaven.
நான் வானத்துக்கு ஏறுவேன்.
I will, verse 13, I'll raise my throne above the stars of God.
நான் என் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேலாக
உயர்த்துவேன். I will sit in the mount of the assembly.
நான் வடபுறையில் ஆராதனை கூட்டத்தில்
உட்காருவேன். I will ascend above the heights of the clouds.
நான் வானத்துக்கு மேகங்களுக்கு மேலாக
உயர்த்துவேன். I will make myself like the most high.
நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்.
God says you're going to be thrust down.
நீ கீழே தள்ளப்பட போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னார்.
Jesus, the Son of God, came to earth and showed us how man should really live.
மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காண்பித்தார்.
He was the eternal son of God. He was not a created being.
அவர் உண்டாக்கப்பட்ட வஸ்து அல்ல, அவர் நித்திய பிதாவாய்
இருந்தார். But he came like man in order to show us how created being should live.
ஒரு உண்டாக்கப்பட்ட வஸ்து எப்படி வாழ வேண்டும் என்று காண்பிக்கும் முடியாக மனிதனாக
வந்தார். He never said I will.
நான் என்று அவர் சொல்லவில்லை.
He said not as I will but as thou wilt, Father.
என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என்று அவர் சொன்னார்.
All his life, John 6:38, that's what he said.
யோவான் 6:38 முழுதுமா 38 பார்க்கிறது போல வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் சொன்னார்.
We now we have an understanding of sin and holiness.
ஆக இப்பொழுது நமக்கு பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு
அறிவு இருக்கிறது.
பாவம் என்றால் என்ன?
Sin is not primarily adultery and murder and theft and things like that.
பாவம் என்ற உடனே அது விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை என்று அது பொருள் அல்ல.
No.
இல்லை.
Sin is saying I'll do what I want to do.
நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்வேன் என்று சொல்வதுதான் பாவம்.
That is the path of sin.
இதுதான் பாவத்தின் வழி.
May not look like a very sinful thing in the eyes of men.
மனிதருடைய கண்களிலே அது பெரிய பாவத்தை போல
காட்சியளிக்கும். When you are doing your own will, that is the path of sin.
ஆனால் நீ உன் சொந்த சித்தத்தை விருப்பத்தையும் செய்யும் பொழுது அதுதான் பாவத்தின் வழி.
And what is holiness?
பரிசுத்தம் என்றால் என்ன?
Holiness is to say not as I will but as God wills.
என் சித்தத்தின் முடி அல்ல, உம்முடைய சித்தத்தின் முடியே ஆக வேண்டும் என்று சொல்வதுதான்.
That's what's called the way of the cross.
இதுதான் சிலுவையின் வழி.
So this is how the king of Babylon builds Babylon.
இப்படி தான் பாபிலோனின் ராஜா இருந்தான்.
I will.
நான் என்று சொல்றேன்.
With my strength,
என் பலத்தை,
my glory,
என்னுடைய மகிமைக்கென்று.
Finally it becomes Babylon.
கடைசியாக அது பாபிலோனாய் மாறுகிறது.
And there we see the contrast between Jesus and Lucifer.
இங்க இயேசுவுக்கும் லூசிபருக்கும் உள்ளதான வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம்.
How he wanted to go up and Jesus came down.
இவன் எப்படி மேலே போக வேண்டும் என்று விரும்பினால் இயேசு எப்படி கீழே வர வேண்டும் என்று விரும்பினார்.
Spirits operating in the world today.
இன்றைக்கு இந்த இரண்டு ஆவிகள் உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
One want to go above others and push everybody down.
ஒன்று எல்லாரையும் கீழே தள்ளிவிட்டு நான் மேலே போக வேண்டும் என்கிற ஆவி.
And the other wanting to go underneath and help everybody up.
இன்னொரு ஆவி நான் கீழே போய் எல்லாருக்கும் மேலே வருவதற்கு உதவி செய்கிறேன் என்று
சொல்கிறார். Then in chapter 15 to 21 we have a number of prophecies concerning many countries.
15-லிருந்து 21 அதிகாரங்கள் வரை பல நாடுகளை குறித்ததான தீர்க்கதரிசனங்களை பார்க்கிறோம்.
Moab, Damascus.
Moab, Damascus.
Kush, Kush, Egypt.
Kush, Egypt.
And Edom and all that.
Edom.
So these are prophecies concerning different countries.
ஆகவே இவைகளெல்லாம் வித்தியாசமான நாடுகளை குறித்ததான தீர்க்கதரிசனம்.
In between I want you to see something.
அதன் இடையிலே ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். Chapter 20.
20-ஆம் அதிகாரம்.
We read that the Lord told Isaiah to walk around barefoot.
நீ பாதரட்சிகளை கழற்றி நீ நடக்க வேண்டும், வெறுங்காலை நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
And just with an underwear without any outer clothing.
வேறு வஸ்திரங்கள் இல்லாமல் உன் அறையில் இருக்கிற ரட்டை அவிழ்த்து நீ நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
That's the meaning of Isaiah 20 verse 2.
இதுதான் ஏசாயா 20-ஆம் அதிகாரம் 2-ஆம் வசனத்தினுடைய அர்த்தம்.
And there God was making the prophet symbolic of what is going to happen to Judah in a few years when they are taken captive. You'll be walking like this.
யூதா இன்னும் கொஞ்ச வருஷங்களிலே சிறைப்பிடிக்கப்பட்டு எடுத்து போகப்படும் பொழுது இப்படித்தான் நடக்கும் என்பதை தீர்க்கதரிசனமாக இங்கே அவர் சொல்கிறார்.
So it wasn't easy for these prophets to be prophets.
ஆகவே தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகளாக இருப்பது அவ்வளவு எளிதான காரியம்.
When God made them an object lesson to the country, they had to suffer a lot.
அந்த தேசத்துக்கே தேவன் கொடுக்கக்கூடிய பாடத்தின் கருப்பொருளாக தீர்க்கதரிசியை வைக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள்.
Prophets had to be very obedient.
தீர்க்கதரிசிகள் மிகவும்
கீழ்ப்படிகளாக go like this, they'd go like that.
வெறுங்காலோடு போ என்று சொன்னால் போக வேண்டும்.
And further, in chapter 22,
22-ஆம் அதிகாரம்,
verse 13,
13-ஆம் வசனம்,
chapter 22,
22-ஆம்
அதிகாரம், we read of people who say in the last part, let us eat and drink for tomorrow we die.
புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள்.
This is a verse quoted in 1 Corinthians 15.
இது 1 கொரிந்தியர் 15-ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
Of people who live like this.
இப்படி வாழக்கூடிய மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
Then in chapter 22 we read of two men.
22-ஆம் அதிகாரத்தில் இரண்டு மனிதர்களை குறித்து
வாசிக்கிறோம். In verse 15 to 19.
15 முதல் 19 வரை.
About King Hezekiah's finance minister Shebna.
அங்கே எசேக்கியா ராஜாவினுடைய அமைச்சர் சப்னாவை குறித்து வாசிக்கிறோம்.
A type of the Antichrist.
அந்தி கிறிஸ்துக்கு ஒரு மாதிரியா இருக்கிறான்.
And then another person, Eliakim, in the latter verses,
22-23, Eliakim,
verse 20 onwards,
20-லிருந்து வாசிக்கிறோம்.
A picture of Jesus Christ.
அங்கே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக அவன் இருக்கிறான்.
You can read those passages.
இந்த பகுதியில் வாசிங்கள்.
It's prophetic about a person who is a type of the Antichrist and a person who is a type of Christ.
மேலே பார்க்கும்போது அந்திகிறிஸ்துக்கு மாதிரியாக ஒருவன் இருக்கிறான், கீழே கிறிஸ்துவுக்கு மாதிரியாக ஒருவர் இருக்கிறார்.
Chapter 23 describes the destruction of Tyre.
23-ஆம் அதிகாரம் தீருவினுடைய அழிவை குறித்து சொல்கிறது.
Chapters 24 to 27 are a description of the day when the Lord will judge the world.
24-லிருந்து 27 வரை தேவன் உலகத்தை நியாயந்திருக்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
And then we come to chapter 28 to 35 which are prophecies of judgment and blessing.
28 முதல் 35 அதிகாரங்கள் நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசனமும் ஆறுதலின் தீர்க்கதரிசனமும் இருக்கிறது.
In chapter 28 verse 11,
28-ஆம் அதிகாரம் 16-ஆம்
வசனம் is a prophecy which Paul quotes in 1 Corinthians 14 as being fulfilled in the gift of speaking in tongues.
அந்நிய பாஷை பேசுகிற கரிய நேரத்திலே 1 கொரிந்தியர் 14:21 பவுல் இந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார்.
He says here for with people of another language he will speak to these people through stammering tongues and a foreign tongue.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் என்று இங்கே தீர்க்கதரிசி.
And that was fulfilled on the day of Pentecost.
அது பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறியது.
In verse 16 we find another prophecy concerning Jesus Christ.
16-ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு தீர்க்கதரிசனத்தை வாசிக்கிறோம்.
I'm laying in Zion a costly cornerstone and he who believes in it will not be disappointed.
இதோ விலையேறப்பெற்ற ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், விலையேறப்பெற்ற அந்த அஸ்திபாரமுள்ள கல்லை விசுவாசிக்கிறவன் பதனான்.
He will not, another translation is, he who believes will never be in a hurry.
இன்னொரு மொழிபெயர்ப்பிலே விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் அவன் தீவிரமாய் அல்லது பதறமாட்டான் என்று
very good verse to remember.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நல்லது.
If you have faith in God,
தேவனிலே விசுவாசம்
you will never be in a haste to do anything.
ஒரு காலம் நீங்கள் பதஷ்டப்பட மாட்டீர்கள்.
You'll be willing to wait for God to work on your behalf.
உங்கள் பட்சமாய் தேவன் கிரியை செய்யும்படியாய் காத்திருப்பீர்கள்.
And further down
in
chapter
29
we read of Jerusalem being called Ariel or the lion of God.
இங்கே எருசலேமை தேவனுடைய அரியேல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம், தேவனுடைய சிங்கம்.
But is now in a backslidden condition.
இன்றைக்கு அது பின்மாற்றமான நிலையில் இருக்கிறது.
And verse 13
13 வசனம்
is the verse that Jesus quoted to the Pharisees.
இயேசு பரிசேயர்களுக்கு சொல்லி காண்பித்த வசனம்.
To expose the hypocrisy of the Pharisees, he said.
பரிசேயருடைய அந்த மாய்மாலத்தை வெளியரங்கமாக்க
முடியாது. He said, Isaiah prophesied about you people.
உங்களை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி
சொன்னார். That these people draw near to me with their words and honor me with their lips, but their hearts are far from me.
தங்கள் உதட்டுடனால் என்னை கனம்பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
And their reverence for me consists of traditions and not what I have commanded them.
அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது.
In chapter 30
30 அதிகாரம்
verses 9 to 10
9-10 வசனங்கள்
we read of rebellious people who tell the prophets, don't prophesy to us, verse 10, what is right, but speak to us pleasant words.
சரியான உண்மையான யதார்த்தமான காரியங்களை எங்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு இதமான காரியங்களை எங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள்.
That's exactly what a lot of people are saying today too.
இன்றைக்கும் கூட இதே காரியத்தை தான் அநேக ஜனங்கள் சொல்கிறார்கள்.
We don't want to hear all this type of stuff you are preaching against sin and all.
பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்க கூடிய இந்த பிரசங்கங்களை
எங்களுக்கு தேவை. Speak pleasant words that will encourage us and make us feel happy.
எங்களை சந்தோஷப்படுத்துகிறதான இதமான வார்த்தைகளை எங்களுக்கு பேசுங்கள் என்று கேட்கிறார்கள்.
Further down in verse chapter 29 and we read here about one day when the Holy Spirit is poured out.
ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது
we read in verse 17. Now I just want to go back for a minute there.
ஒரு நிமிடம்
the fertile field will become like a forest.
அங்கே வனாந்தரம் செழிப்பான வயல் காடாக என்னப்படும்.
Then we go on to chapter 31.
31 வசனத்துக்கு நாம் போவோம்.
Where we read of a curse that lies on those who go to Egypt for help.
உதவிக்காக எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சாபத்தை குறித்து வாசிக்கிறோம்.
Before we get there, I want to show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Of those in connection with this going to Egypt for help.
உதவிக்காக எகிப்துக்கு போகிறவர்களுடைய இந்த காரியத்தை குறித்து
chapter 30 it begins in chapter 30 verse 2.
30 அதிகாரம் 2 வசனத்திலே
those who proceed to Egypt for help.
எகிப்துக்கு போகிறவர்கள்
he says you are going to be disappointed.
நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள்.
You say you will trust in horses.
நீங்கள் குதிரையிலே நம்பிக்கை வைக்கிறீர்கள்.
But your salvation lies in trusting in the Lord. Isaiah 30 verse 15.
ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனத்திலே பார்க்கிறோம் உங்களுடைய இரட்சிப்பு கர்த்தராலே தான் இருக்கும்.
If you trust in the Lord,
நீங்கள் தேவனிலே நம்பிக்கை
வைத்தால் verse 21
21
verse 20 first of all.
முதலாவதாக 20 வசனம்
your eyes will see your teacher.
உங்களுடைய கண்கள் உங்கள் போதகர்களை காணும்.
And your ears will hear a word behind you saying this is the way, walk in it.
இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும்.
Those who turn to the Lord,
தேவனுடைய
திருமுகத்தில் the Lord will show them Jesus in their hearts.
அவருடைய உள்ளத்திலே இயேசுவை தேவன் காண்பிப்பார்.
And the Holy Spirit will tell them where they are going astray when they go wrong, when they take a wrong turning to the right or the left.
உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தவறாய் செல்லும் பொழுது வலது பக்கம் போங்கள் அல்லது இடது பக்கம் போங்கள் என்று சொல்லி ஆவியானவர் வழிநடத்துவார்.
We're just looking at some of the important verses in this chapter.
இந்த அதிகாரத்தில் உள்ள முக்கியமான வசனங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
And further down in Isaiah chapter 32
32 அதிகாரம்
it speaks about the reign of Christ.
கிறிஸ்துனுடைய அரசாட்சியை குறித்து வாசிக்கிறோம்.
And then in chapter 33
33 அதிகாரம்
it says in verse 14 sinners in Zion are terrified.
சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள்.
Verse 14 who can live with the consuming fire and with continual burning.
நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மிலே தாபரிப்பவன் யார்.
The church must be a place where God's fire is burning all the time.
சபை என்பது தேவனுடைய அக்னி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க இடமா இருக்க வேண்டும்.
And people who come there must be willing to live in that fire and be cleansed by their sin from their sin.
வரக்கூடிய மக்கள் அந்த நித்திய ஜுவாலைக்கு முன்பாக தாபரிக்க விருப்பமுள்ளவர்களா இருந்து தங்கள் பாவங்களில் தங்களை
கழுவிக்கொள்ளுங்கள்.
இந்த பரிசுத்த அக்னிக்கு முன்பாக வாழ அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு வேற எங்கேயாவது போய்விட வேண்டும்.
And there are some very beautiful verses at the end of Isaiah 33 there also verse 17 you'll see the king in his beauty.
17 வசனத்திலே உங்கள் ராஜா உங்கள் கண்கள் ராஜாவை காணும் என்று அருமையான வசனம்.
And verse 22, the Lord is our judge and he is our king.
22ஆம் வசனம், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய ராஜா.
Verse 24, no resident will say there that I am sick.
நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நகரவாசிகள் யாரும் சொல்லவில்லை.
Everyone will be forgiven their sin.
எல்லாருடைய அக்கிரமமும் மன்னிக்கப்பட்டிருக்கும்.
And then in chapter 35,
35ஆம் அதிகாரம்,
we read of what is called the highway of holiness.
பரிசுத்தத்தின் மேலான பாதை, ராஜா பாதை என்று வாசிக்கிறோம்.
Isaiah chapter 35,
ஏசாயா 35ஆம் அதிகாரம்,
we read in verses 8 to 10. There will be a highway there called the highway of holiness.
அங்கே ஒரு பெரும் பாதை இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும்.
No sinner can travel on that.
அதில் எந்த ஒரு பாவியும்
பிரவேசிப்பதில்லை. But simple people, ஆனால்
பேதைகளாக இருந்தால்,
can find their place there.
அங்கே அவர்கள் வழியை கண்டுபிடிப்பார்கள்.
People who are foolish and live in sin will not be there.
அங்கே பாவத்திலே வாழுகிறவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அங்கே வாழ
மாட்டார்கள். On this highway of holiness,
இந்த பெரும் பாதையான பரிசுத்த வழியிலே,
the lion, the devil will not be able to come there at all.
அங்கே சிங்கமாகிய பிசாசு இருப்பதே இல்லை.
Where is it the devil can catch you?
பிசாசு உங்களை எங்கே பிடிக்க முடியும்?
When you move out of this highway of holiness into some other direction,
இந்த பரிசுத்தமான பெரும் பாதையை விட்டு நீங்கள் வழி விலகி,
but the redeemed will walk there.
ஆனால் மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள்.
The ransomed of the Lord will return with joyful shouting to Zion along this way.
இந்த வழியில் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு அவர்கள் வருவார்கள், மீட்கப்பட்டவர்கள்.
In chapter 36 to 39,
36 முதல் 39 வசனங்கள்,
we read what is a historical section.
இந்த சரித்திர பாகம் என்று நாம் சொல்கிறோம்.
In the time of Hezekiah,
எசேக்கியாவின் நாட்களில்,
and there are a number of spiritual lessons that we can learn from these 4 chapters.
இந்த நான்கு அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு.
The first lesson we can learn,
நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது
பாடம், which we also saw in Chronicles,
ஏற்கனவே நாளாகமத்தில் நாம் படித்தோம்,
is that when we are attacked by our enemies, we should, surrounded by our enemies, we should turn to the Lord.
நம்முடைய சத்துருக்கள் நம்மை சூழும் பொழுது நாம் தேவனிடம் திரும்ப வேண்டும்.
And chapter 38, when we are sick, we should turn to the Lord.
நாம் வியாதியா இருக்கும் பொழுது 38ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது போல தேவனை திரும்ப வேண்டும்.
God can deliver us from our enemies and he can heal us from our sicknesses.
தேவன் நம்மை சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார், வியாதிகளிலிருந்தும் சுகமாக்குவார்.
That's the first lesson we can learn from here.
இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் இதுதான்.
And we read here that Hezekiah, when he was in need, he sent for Isaiah.
எசேக்கியா தேவையிலே இருக்கும் பொழுது ஏசாயாவை கூப்பிட்டான்.
That's a great thing, you know, if you have a prophet or a man of God nearby, to go and ask him for counsel.
உங்களுடைய உங்களுக்கு அருகாமையிலே ஒரு தேவ மனிதனோ ஒரு தீர்க்கதரிசியோ இருந்தால் ஆலோசனைக்காக அவரிடத்தில் போங்கள்.
It's a great thing to have a godly man nearby to whom you can go for counsel.
நீங்கள் ஆலோசனைக்கு போகும்படியாக தேவ மனிதர் ஒருவர் இருப்பாரேனால் அது ஆசீர்வாதமான
காரியம். He can seek God and tell you what God wants.
அவர் தேவனிடத்தில் தேடி என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுவார்.
Or he can tell you from his experience of walking with God for many years.
அநேக ஆண்டுகள் தேவனோடு கூட நடந்த அந்த நடக்கின் மூலமாக அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும்.
But from this passage we can also learn lessons from the mistakes that Hezekiah made.
இந்த பகுதியிலிருந்து எசேக்கியா செய்த தவறுகளிலிருந்தும் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள
முடியும். His first mistake was to ask God to lengthen his life when God said your time is up.
உன்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது என்று சொல்லும் பொழுது அவன் செய்த முதல் தவறு, ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தாரும் என்று கேட்டான்.
The Lord told Paul, we read in 2 Timothy 4:6.
2 Timothy 4:6 தேவன் பவுலை பார்த்து சொல்கிறார்,
that the time of your departure is near now.
இப்பொழுது நீ இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நாட்கள்
சமீபமாக வந்து விட்டது. 67 years old.
அவருக்கு அப்பொழுது 67 வயது தான் ஆகியது.
What a zealous servant of God he was.
அவன் எவ்வளவு வைராக்கியமான தேவ ஊழியர்.
Are you trying to say that the world did not need Paul anymore?
இனிமேலும் பவுல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை என்று சொல்கிறீர்களா?
You think if he had lived another 20 years he wouldn't have been a blessing to thousands of people?
இன்னும் 20 ஆண்டுகள் அவன் உயிர் வாழ்ந்திருந்தால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாதா?
Humanly speaking, yes.
மனுஷிகமாக பேசும்போது, ஆம்.
If Paul is sick at the age of 67, I would say, Lord, please extend his life for another 15 years.
பவுல் 67 வயதிலே வியாதிப்பட்டிருப்பானே, நான் போய் ஆண்டவரே இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டி தாரும் என்று சொல்லி இருந்திருப்பேன்.
Paul didn't say that. He said, I know the time of my departure is near.
நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் நாட்கள் வந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Nero was going to chop off his head.
நீரோ மன்னன் அவருடைய தலையை வெட்ட போகிறார்.
He had been delivered from prison many times before.
அதற்கு முன்பாக எத்தனையோ முறைகள் சிறைச்சாலையிலிருந்து
விடுதலையாக்கப்பட்டார்.
மீண்டும் அவனை
விடுதலையாக்கப்பட்டார்.
உன்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது என்று
சொல்லும் பொழுது, I'm ready to go.
ஆண்டவரே, நான் போக தயாராக இருக்கிறேன். என் ஓட்டத்தை முடித்தேன்.
In 2 Peter 1,
2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
and verse 14,
14ஆம் வசனம்,
Peter says,
பேதுரு சொல்கிறான்,
the time of my departure is also come, I know it now.
நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நாட்கள் வந்து விட்டது எனக்கு தெரியும்
என்று. He was also around the same age.
அவருக்கும் கிட்டத்தட்ட அதே வயது தான்.
67 68,
67 68 வயது இருக்கும்.
Didn't the world need Peter anymore?
பேதுரு இந்த உலகத்துக்கு பேதுரு தேவையில்லையா?
But he didn't ask for an extension of life.
அவரும் என் ஆயுசு நாட்களை கூட்டி தரும் என்று கேட்கவில்லை.
And as we saw before in our study, because he asked for an extension of life, Hezekiah,
எசேக்கியா தன் ஆயுசு நாட்களை கூட்டி கேட்டபடினாலே,
during those 15 years he produced a son who became the worst king that Judah ever had.
அந்த 15 ஆண்டுகளிலே அவன் மனாசேயை பெற்றான். அந்த யூதாவில் இருக்கக்கூடிய மிகவும் பொல்லாப்பான ஒரு ராஜாவாய் மனாசே மாறினார்.
Second mistake that Hezekiah made in chapter 39 is to show all his treasures to the king of Babylon's representatives.
39ஆம் அதிகாரத்திலே பாபிலோனிலிருந்து வந்த எல்லா பிரபுக்களுக்கும் தன்னுடைய ஐஸ்வரியத்தை எல்லாம் அவன் திறந்து
காண்பித்தான். In his pride.
அவனுடைய பெருமையிலே.
And when Isaiah saw this, heard about this,
yes, sir, they kelvi patta poludhu,
he said all this will go to Babylon.
Ivellam Babylonukku poi vidum endru sonnar.
Whenever we show other people and take the glory for what God has done in our life,
ippozhellam nam makkalukku kaanbithu andha magimeyai nam eduthukollugiromo,
everything will be lost.
Ellame elundhu poi vidum.
How sad that Hezekiah ended his life like that.
Hezekiah ipdi thannudaiya vaazhkaiyai mudithathu evlo dukkamana kaaryama irukkirathu.
We also see here that Isaiah's prophecies were not dependent on current world conditions.
ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் இப்பொழுது உள்ள உலகத்தினுடைய நிலைமைகளுக்கு தக்கவர் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம்.
Isaiah prophesied accurately.
ஏசாயா மிகவும் நேர்மையாக தெளிவாக தீர்க்கதரிசனம்
உரைத்தான். Because he was in touch with God.
ஏனென்றால் அவன் தேவனோடு கூட தொடர்புடையவனாய்
இருந்தான். So there are many wonderful lessons we learn in these first 39 chapters.
ஆகவே முதல் 39 அதிகாரங்களில் அருமையான பாடங்களை நாம் கற்றுக் கொள்கிறோம்.
May God help us to learn those lessons.
இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாத தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென்.
ஆமென்.